நிலைகள் நஞ்சு கொண்ட உணர்வு பகிர்ந்திருக்கும் வேளையில் இந்த உலகமே மனித நிலைகளை மாற்றிக் கொண்டிருக்கும் காற்று மண்டலமும் அந்த பூமியும் நச்சுத்தன்மை அடைந்த இந்த நிலைகளில் நாம குருநாதர் காட்டிய நிலைகளில் இப்போது நாம் இதை போன்று நாம் அறியாத நிலையில் விட்டோம். நம்முடைய மூதாதையுடைய உயிரான் மக்கள் இன்றும் குலதெய்வமான உயிரான் மக்கள் உடலை விட்டு சென்றவர்கள் நாம் என்ன செய்கின்றோம்? கொண்டு அது செத்த பிற்பாடு சுற்று சாம்பலை கொண்டு போய் இங்க ஆத்துல கரைத்தா மழை பெய்கிற மழையில கலந்து கொண்டு போய் கங்கையில கொண்டு சேர்த்தும் பாவம் எல்லாம் போயிடும். ஆக இது பாவத்தை போக்கி விடுகின்றது. ஆக மோட்சத்தை போக்குவதற்காக மந்திரங்களை சொல்லி ஜெபிச்சு ஜெபிச்சு அவருக்காக வேண்டி அதற்காக பல சாகியங்களை செய்து அதுக்காக பசுமாடோ ஆடோ அதை கொடுத்தாச்சுன்னா இதை வாங்கி செல்வோம். இதுக்காக இப்ப அதுக்கு பேருக்கு ஆட்டை மாட்டம் கொடுத்து விட்டு சாங்கியத்துக்கு காசு கொடுத்தா வாங்கி போறோம். அந்த சாங்கி சாஸ்திரப்பிரகாரம் கொடுத்தாச்சுன்னா அது வந்த உடனே இவங்க நேரம் அந்த மாட்டின் வாழை பிடிச்சி மோட்சத்துக்கு போவாங்க, இல்லைன்னா ஆட்டின் நிலையை மாடை பிடிச்சி மோட்சத்துக்கு போவாங்க. பசுமாடு கொடுத்தாச்சுன்னா அது பாவத்தை போகும். இன்றும் சில நிலைகள் உண்டு. ஆகவே இதையெல்லாம் எதை ஆகின்றது? நாம் அழுத்தாப்படி வீட்டுக்கு வந்தோம்னா கனஹோமத்தை செய்கின்றார்கள் சிலர். சிலர் அதனுடைய நிலைகளை எண்ணெய் தேய்ச்சியின் தலைமுடிக்க விட்டு நல்ல ஹோமத்தை செய்தால் பாவ நிலைகள், ஏனென்றால் அவர் செய்த பாவ நிலை நம்மை தொத்திராதான். ஏனென்றால் பல பாவ நிலைகள் செய்துள்ளார்கள். அவர் உணர்வு நம்ம உடல்ல பதிவாயிருக்கு, அவருடைய நினைவாற்றல் இங்கே பதிவாயிருக்கு, எடுத்துக்கொண்ட வேதனை உணர்வு வீட்டில் பதிவாயிருக்கு. இது நமக்குள்ள வந்து செய்தராதபடி பாவத்தை போக்குறதுக்கு தான் இந்த யாகத்தை உள்ளதை செய்கிறோம். எதை நல்லா தெரிந்து கொள்ளும். ஆக இந்த யாகத்தை செய்து கொண்ட பின் மூச்ச விளக்கு எடுப்பதற்காக மாவிளக்கு ஏற்றி நெய் தீபத்தை ஏற்றி விநாயகர் கோயிலை கொண்டு போய் அணையாம கொண்டு போய் அங்க அர்ச்சனை செய்து சொர்க்கலோகத்துக்கே அனுப்பிவிடுவாங்க. சாங்கியங்களை செய்து யார் அனுப்புவது, எப்படி அனுப்புவது என்ற நிலைகளை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆகவே அதன் சார்புடைய நிலைகளில் அந்த மகிழ்ச்சிகள் காட்சி அறுவழியில் நாம் இதை போன்ற கூப்பிட்டு தியானங்கள் இருந்து அவர்கள் உணர்ந்த வலியை சூட்சம சரீரமானத்தில் அந்த மகிழ்ச்சியின் ஆற்றலை நமக்குள் பெருக்கி அதன் உணர்வின் வலிமை கொண்டு சூட்சம சரீரங்களை அந்த குடும்பத்தை சார்ந்தோ ஒரு 10 பேராவது அதன் வழிகொண்டு இதை போன்று அதன் வழிகளை சென்றவர்கள் அந்த கூட்டு குடும்பத்தை நாம் எப்படி ஒரு விஷயத்துக்கு போனோம், 1000 பேர் போறோம், அங்க போனவுடனே சாப்பாடு இதுகள்லாம் போய் அவர் போயிட்டாரு, அதுக்காக இன்னைக்கு அவங்க சாப்பாடு போடுறாங்க, துக்க நாள் கொண்டாடுறாங்க, வந்ததுக்காக வந்து அவங்களுக்கு எல்லாம் சோறு போடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதற்குத்தான் நாம் செலவழிக்கின்றோம். இப்ப நாம் அனைவரும் இந்த உணர்வு போல சாஸ்திரங்கள் வேதங்கள் கூறியபடிதான் சொல்லுகின்றேன். நாம் புதுதா ஒன்றாக சொல்லவில்லை. சாங்கிய சாஸ்திரம் அதரவண வேதத்தில் உருவாக்கப்பட்ட சாங்கிய சாஸ்திரங்களைத்தான் இன்று நாம் கையாளுகின்றவே தவிர, ஆனால் ஞானிகள் கூட்டிய ரிக்வேதம் சாம அதர்வன யஜோ மீண்டும் சாம. ஒரு மனிதன் கோபமான நிலைகளை பேசுகிறான் என்றால் அதிலிருந்து வரக்கூடிய அது சாம இசையாக மாறுகின்றது, மனங்களாக மாறுகின்றது, குணங்களாக மாறுகின்றது. அது எந்த மனிதன் தான் நுகர்கின்றானோ அந்த இசையின் தன்மை சார்ந்த குணம் கொண்டவனும் இந்த கோப குணங்கள் அடுக்கி விடுகின்றது அதர்வன. ஆக அந்த நல்ல குணங்களை அடக்கி யஜூர். அப்ப நாம் இந்த நல்ல குணத்துடன் ஒரு கோபக்காரருடைய உணர்வை சேர்ந்து விட்டால் உங்கள் சுருக்கத்துக்கு சொல்லுகின்றேன், பின்னர் யஜூர் நம்முடன் கலந்து அது உணரின் தன்னை வலிமை எனக்கு எவன் தீங்கு செய்தாலும் அதை என்ன செய்கின்ற மீண்டும் அதனுடைய நிலை. ஆக எந்த மனித உடலிருந்து தீங்கின் தன்னை விளைவித்தனோ அதன் உணரின் வலிவாக அதே எண்ணங்கள் கொண்ட அந்த உடலுக்குள் சென்று அதை வளர்க்கும். அதே போன்று இன்று இதையெல்லாம் வென்ற அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நாம் நுகர்ந்ததென்றால் அது சாம. அதை உணர்வின் தன்மை நாம் நுகர்ந்தால் நமக்குள் தீமையை அடக்கும் அதர்வன. ஆக தீமையில் அடைக்கும் ஒன்றி தனக்கு வாழும் யஜு. மீண்டும் அந்த மகிழ்ச்சியின் உணர்வின் நினைவை நாம் கொண்டால் நம்முடைய அடுத்து அருமையான உணர்வுகள் இங்கே விளைந்து இங்கே மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் நிலையை பற்றி இந்த உடலை விட்டு நாம் சென்ற பின் அவர் மகிழ்ச்சியின் வட்டத்தில் இணைந்த பின் உடல் வெறும் உணர்வுகள் கரைகின்றது. ஆக அது சார்புடையோர் விண்ணின் ஆட்களை தெரிவிக்கினால் அங்கே சென்று அடைய வேண்டும் இந்த உயிரான்மா. அந்த உடலின் தன்மை கரைய வேண்டும், உயிருடன் ஒன்றிய அறிவின் ஞானம் நிலைக்க வேண்டும் என்று எண்ணத்தால் எவர் ஒருவர் செய்கின்றனரோ வேதங்களுக்குரிய உபனிஷத்துக்கள் இது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. இதைத்தான் இது ரிக்வேதம் என்றால் வேதங்கள் 4 முறையானாலும் துவைதம் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் துவைதம். ஆக அதை நல்ல குணங்களை உருவமாக்கி அது காவிய தொகுப்பாக எண்ணி அந்த கருத்தினை எண்ணத்தில் பதிவு செய்து தனக்கு அதை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்று உருவமாக்கப்பட்டது. ஆக இன்று ஒரு தெய்வம் தனது நிலைகள் எதுவானாலும் நாம் மனிதன் உடலில் உருவாக்கிய நிலைகள், அதனை உருவாக்கினால் அதன் வழிகொண்டு வரும். ஆக மதங்களால் உருவாக்கப்பட்ட நிலைகளில் அன்று சொக்கநாதரை மயிலழைத்தையும் மதுரை மீனாட்சி என்று நீங்கள் பாடுவீர்கள். ஆக அந்த அன்று பாண்டிய அரசர்கள் தனக்கு மீன் கொடி கொண்டு அதன் உணர்வாக ஆட்சி கொண்டிருந்தார்கள். அவன் எளிய காரியின் தவிர்ப்புதான் மீனாட்சி என்றும் சொக்கநாதன் மனமகிழும் மீனாட்சி. இந்த தான் எடுத்துக்கொண்ட உணர்வு இந்த உடலின் இச்சைக்கு, அந்த உணர்வின் தன்மை எதிரி நாட்டுகளை வீழ்த்தல் உலகை தனக்குள் எடுக்கும்போது தன்னை காத்தருவார் அந்த மீனாட்சி. ஏனென்றால் அந்த ஆட்சியின் தன்மை மக்களை ஒருங்கிணைந்து தன் நிலைகளை இதை செய்யும் என்றுதான் இவர்கள் உருவாக்கிய தெய்வங்கள். ஆக பிட்டுக்கு மனுக்கு மனுஷவன் தான் சொக்கநாதன் என்று. ஆக இதை போன்றெல்லாம் சல புராணங்களை வகுத்து ஆக மதமாக அழைக்கப்பட்டு தன் இனத்தின் தன்மை வளர்க்கப்பட்டு அதனின் பதிவின் நிலைகள் நடந்து ஒரு அனைவரும் அதன் வழியிலே எடுத்த அந்த மந்தர் ஒளியில் சிக்குண்டுதான் இன்றும் மனிதன் மீள முடியாத தொகைகளாக வருகின்றார். இவர்கள் செய்த பாவ நிலைகள் தன் குடும்பத்தில் சாராமல் இருப்பதற்குத்தான் இதை சாங்கியமாக சொல்லிவிட்டு இங்கே வீட்டிலே வந்தார். இதனை உணர்வின் தன்மை எடுத்து என்னை சார்புடையாக வர வேண்டாம், என்னை தேக்கி தலைமுழுக்கி அவர்கள் நிலையினை செய்த பாவ உன்னோட போட்டு என்னை ஒட்ட வேண்டாம் என்று. அதே சமயத்தில் அமாவாசை என்று நாம் அவருக்காக வேண்டி உணவு படித்து எதை உணவாக உட்கொண்டாரோ அதை நாம் படைத்து அவர் நினைவினால் கொண்டாடுகின்றார்கள். நாம் எந்த பக்தி கொண்டு எதன் வழியில் பதிவு செய்தோமோ அதே சமயத்தில் அவருடைய உணர்வு தான் நம் உணர். அவர் சூட்சம சரீரம் ஆனாலும் நாம் முச்சந்தி மண்ணை எடுத்துக்கொண்டு அதற்கென்ற மூல கரும் உண்டு அதனின் தொடர் கொண்டு இந்த ஒளியை எழுத்தினான் என்றால் நாம் இங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு நினைவினால் கொண்டாடுவோம். நம் மண்ணை எடுத்துட்டு போய் இந்த எடுக்கும்போது இந்த அலைகளை கவர்ந்து அவன் கைவல்லியை படித்துக் கொள்வான். ஏவலுக்கும் பில்லி சூனியத்துக்கும் ஆட்சி படைப்பதற்கும் அவனே பெரிய. ஏனென்றால் இந்த முருகனை கைவல்லியப்படுத்தினேன், காளியை கைவல்யப்படுத்தினேன், கோபம் உணர் கொண்டு இறந்திருந்தால் அந்த உணர்வின் தன்மை இந்த ஒளியை எழுப்பியும் இது காளியாக மாறும். ஆக பழித்தீக்கு உணர்வாகிய ஆட்டை கொடு, ஏனென்றால் இது கொடுத்தால் இந்த பலி கொடுத்தால் ஆகும் என்றும் இது அசுர செயல்களை செய்து இதற்குண்ட மூலக்கரு வைத்து ஆட்டி படைக்கும் நிலைகள் உண்டு. இது ஒவ்வொரு மதத்திலும் இதுபோன்ற உணர்வின் குணங்களுக்கொப்ப இது பாச்சப்பெண் அந்த மந்திரங்களை ஜபித்தால் அது உணர்வின் அலைகள் எடுத்து மதங்களால் உருவாக்கப்பட்ட நிலைகள் தான் உலகம் முழுவதுக்கும் தவறான வழிகள் செல்லுகின்றது. ஆக ஞானிகள் காட்டிய நிலைகளை ஆக அரசர்கள் திசை மாற்றி தன்னுடைய சுகபோகங்களுக்கு மாற்றிக் கொண்டார். இதிலிருந்து மனிதன் விடுபட வேண்டும் என்பதைத்தான் நமது குருநாதர் காட்டினார். ஏனென்றால் அந்த வழிகளில் நாம் குரு காட்டிய வழிகளில் நாம் செல்வோம் என்றால் இப்போது நாம் எதற்கு வந்திருக்கின்றோம்? அந்த மகிழ்ச்சியின் உணர்வை நமக்கு வலுவாக்கி இந்த உணர்வின் நினைவாக்கி இந்த உடலை விட்டு சென்ற நமது குல தெய்வங்களை நாம் நினைவுகொண்டு வருகின்றோம். இந்த உடலை விட்டு சென்ற இந்த ஆன்மாவை அந்த சப்தரிஷி மண்டலத்துடன் இணைய வேண்டும் என்று இணைத்தால் இந்த உடல் பெறும் உணர்வுகள் கரைகின்றது. உயிரன் உண்ட அறிவின் ஞானம் நமக்குள் அவர் போதித்த அறிவின் ஞானம் உண்டு. நம்மை காத்துணும் உணர்வுகள் இங்கே உண்டு. இதனை நினைகொண்டு விண்ணை நோக்கும் போது அந்த சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து நாம் எடுக்கும் உணர்வுகள் ஒவ்வொரு நினைவாற்றலும் கூடி நம்மை அறியாத இருளை போக்கி நமக்கு வழிகாட்டும் முதல் தெய்வங்களாக நம் மூதாதைகள் அந்த குல வழிகள் அவர்கள் சூட்சம சரீரமானத்தில் அவர்களான விழுவுகள் நாம் இதை செய்து அவர்களை அனுப்பினால் அதன் உணர்வின் தனை கொண்டு நமக்கு பேருதவியாக இருக்கும். முதலில் அவர்கள் மனிதனாக பிறந்தார்கள், நம்மை மனிதனாக்கினார்கள். ஆக நாம் இந்த உடலை விட்டு அகன்ற உணர்வின் விழுவுகள் நாம் அதே போன்று அந்த வேதங்கள் கூறிய நிறைவு கொண்டு அங்கே செலுத்தினால் நாம் அங்கே முழுமை பெற முடியும். இதை போன்று அதே சமயத்தில் துவைதம் அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் துவைதம் கோயில்களில் உயர்ந்த குணங்களை சித்தரித்து அது உருவாக்கும் போது இந்த தெய்வம் நல்லதை செய்யும் என்று வைத்து அதற்கு என்னென்ன கனிகள் என்னென்ன பதார்த்தங்கள் அபிஷேகம் செய்ய வேண்டும் என்று சொல்வார். ஆக அபிஷேகம் என்றால் அதற்கு முன் பழைய பதார்த்தங்கள் எவ்வளவு சுவை இருக்கின்றதோ அதே போல என் நினைவு சுவையாக இருக்க வேண்டும், என் பார்வை சுவையாக இருக்க வேண்டும். ஆக இங்க வைத்திருக்கிற என்ன நறுமணங்கள் கொண்ட இதழை பார்க்கும் போது சந்தனம் எவ்வளவு நறுமணம் ஆகின்றதோ அந்த உணர்வை நுகர்ந்து எனக்கும் நறுமணம் வளரும் நிலைகள் பெற வேண்டும் என்று இந்த எண்ணங்களை எண்ணினார் நாம் சுவாசித்த உணர்வுகள். ஏனென்றால் அது துவைதம். அதே சமயத்தில் அறிந்து வரக்கூடிய மனம் அத்வைதம். நாம் நுகர்ந்தால் நமக்குள் மறைந்திருந்து விசிஷ்ட அத்வைதம் அணுவாக உருவாகின்றது. அணுவின் மலம் நம் உடலாக துவைதம் ஆகின்றது. இதையெல்லாம் வேதங்களில் சாரங்களில் இது கூறப்பட்டுள்ளது. காலத்தால் அரசர்கள் தன் சுயநலங்களுக்கு காட்டப்பட்டு பேருண்மைகள் மறைக்கப்பட்டு மறைந்த நிலைகளை இன்றும் நாம் கடவுளை தேடுகின்றோம். நமக்குள் ஆண்டு கொண்டிருப்போரும் நம்மை எண்ணி நாம் எண்ணி இது உருவாக்கி உடனாக்கி அதன் நினைவாக நம்மை இயக்கிக் கொண்டிருப்பதும் நம்மை ஆழ்வதும் நமது உயிரே, நமக்குள் கடவுளாக இருப்பதும் உயிரே. ஆக நாம் எண்ணும் உணர்வு தெய்வமாக இருந்து நம்ம எந்த குணத்தை எண்ணுமோ அந்த குணமே தெய்வமாக நின்று நமக்குள் காப்பதும் இதுவே. ஆகவே இதை நாம் கோயில்களில் வழிபடை தவறி இன்று நாம் கோயில்களை ஆலயங்களில் நாம் வழிபடுகின்றோம். ஆக நாம் விநாயகர் கோயிலை பொதுவாக விநாயகரை வணங்காமல் கோயிலுக்குள் சென்றார் பலன் ஏதுமில்லை என்று சொல்வார். நாம் போன உடனே தேங்காய் பழத்தை வச்சுட்டு உனக்கு ஒரு நமஸ்காரம், என்னை நீ அதன்று நான் ஒரு தோப்பகரம் நேரம் போட்டுவிடுவாங்க, இல்லாமல் அர்ச்சனை செய்துடுவாங்க. அர்ச்சனை செய்து உள்ளுக்கு போன உடனே அங்கே அந்த தெய்வத்துக்கு ரெண்டு அர்ச்சனை ரெண்டு பழம் இதையெல்லாம் வச்சுட்டு இதை செய்தாச்சுன்னா அந்த தெய்வம் நம்ம காக்கும் என்ற இந்த சாங்கியங்களை தான் வைத்துள்ளார்கள். அதை ஐதீகப்படி ஐதீகம் வந்து அவங்க எழுதி வச்ச ஐதீகம், அதன் வழிகொண்டு இந்த தெய்வத்திற்கு என்னென்ன உபகாரங்களை செய்தால் உபகரணங்களை செய்தார் அந்த தெய்வம் இதெல்லாம் உணவாக ஏற்றுக்கொண்டு உனக்கு இதெல்லாம் உதவி செய்யும். அதனால இந்த தெய்வம் இந்த பதார்த்தங்களை வைத்தவர்களுக்கு அவங்க நன்மை செய்யும். இது ஐதீக வழிப்பை நாங்கள் செய்கிறோம் அப்படி என்று இதற்காக இந்த மந்திரங்களை சொல்கிறோம் என்று சொல்வார். ஆக இவர்கள் வகுத்துக்கொண்ட நிலைதான் ஐதீகம். ஆக சாஸ்திரத்தில் இங்கே போய்விட்டது, வேதங்கள் கூறிய மூலங்கள் போய்விட்டது. ஆக மனிதன் இச்சைக்கு வளர்த்துக்கொண்ட உடல்களை தான் நாம் செயலாக்கிக் கொண்டுள்ளோம். நான் யாரையும் குறை கூறவில்லை, குறை கூற வேண்டும் என்ற அவசியம் இல்லை. எமது குருநாதர் காட்சி அருணடிகளே, இன்று நம்மை அறியாம எவ்வளவு தீவிகள் நாம் உழந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு விளைந்த உலர்கள் சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து இந்த காற்று மண்டலமே நச்சுத்தன்மையாக அமைந்துள்ளது. இதில் அதே உணர்வுகள் நமக்கு பதிவு செய்து அதுவே நுகர்ந்து அந்த தீமைகளை நமக்கு வளர்த்துக் கொண்டிருக்கின்றோம். நம்மை அறியாமலேயே நாம் எந்தெந்த தெய்வங்களை பக்தி என்ற நிலைகள் வழிபடுகின்றோமோ அந்த பக்தி என்ற நல்ல ஒழுக்கத்தை கூட நமக்கு வளர்க்க முடியாதபடி என்னை இப்படி செய்கின்றாயே என்ற நிலையில் வேதனையும் வெறுப்பும் தன்மைதான் நாம் அறிந்து கொண்டிருக்கின்றோம். இந்த விநாயகர் என்பது பல கோடி சரீரங்களை தீமைகளை வென்று மனிதனானத்தில் விண்ணுலக ஆற்றலை அது வினையாக சேர்த்து இன்றும் துருவ நட்சத்திரமாக இருக்கின்றான் விண்ணில். ஆகவே இந்த விநாயகரை வணங்கப்படும் போதெல்லாம் மண்ணில் நஞ்சினை வென்று விண்ணுலகம் சென்ற அந்த துருவ மகிழ்ச்சியின் அரிசக்தியும் அவர்கள் பின்தட்டி சென்ற அந்த சப்தரிஷி மண்டலங்களில் ஒழிக்காத சக்தி நான் தர வேண்டும் ஈஸ்வரா என்று எண்ணி தனக்கும் முதல இதை வறுமை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பின் ஆலயத்துக்குள் சென்றப்பின் நம் உடலுக்கு மனிதனாக உருவாக்கிய மூலமாக இருந்த நல்ல குணங்களின் சிலையை அது, ஆனால் அதை நாம் வணங்குதல் வேண்டும். ஆக அங்கு சென்றத்தின் தீப ஆராதனை காட்டும் போது அங்கே பொருள்கள் தெரிகின்றது. பொருளறிந்து செயல்படும் இச்சக்தி நான் பெற வேண்டும் ஈஸ்வரா என்று இயங்குதல் வேண்டும். என்னை பார்ப்பவருக்கெல்லாம் பொருள்கள் உணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், நான் பார்ப்பவருக்கெல்லாம் பொருள்கள் உணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவதெல்லாம் பொருள்கள் உணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும், இந்த தெய்வ குணத்தை நான் பெற வேண்டும், இந்த தெய்வ நிலையை நான் பெற வேண்டும், என்னை பார்ப்பவருக்கெல்லாம் தெய்வ குணங்கள் பெற வேண்டும், அந்த தெய்வ நிலைகள் அவர்கள் பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவதெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும், நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும், என்னிடம் தொழில் செய்பவரெல்லாம் இந்த தெய்வ குணங்கள் பெற வேண்டும், அவர்கள் இந்த தெய்வ நிலைகள் பெற வேண்டும் என்று இந்த எண்ணத்தை நமக்கு ஒருக்கணைந்து உணர்வை பகமையற்ற உணர்வுகளை வளர்ப்பதற்கு இந்த ஆலயத்தை வைத்தார். ஆகவே இதை எண்ணினோம் என்றால் அந்த உணர்வின் தன்மை இங்கே ஞானியின் உணர்வை நமக்குள் கலந்து அதுக்கப்புறம் இந்த நல்ல உணர்வை இணைத்து நமக்குள் தீமையற்ற உணர்வின் அணுக்களாக விளையச் செய்வதற்கு இதை செய்தது. ஆகவே இதை போன்ற நிலைகள் இருந்து மனிதன் அடுத்து அங்கு வைத்திருக்கும் தெய்வத்திற்கு அபிஷேகம் செய்த சந்தன அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், பலாபிஷேகம் என்று இவைகளெல்லாம் நாம் பார்க்கப்படும் போது அந்த சந்தனத்தை போன்று நறுமணம் பெற வேண்டும் என்று இயங்கினால் இந்த உயிரியப்பட்ட உணர்வுகள் இங்கே அபிஷேகங்கள் நடக்கின்றது. இந்த உணர்வலைகளாக உடல் முழுதும் படர்கின்றது. நல்ல குணங்களுக்கு இந்த உணவாக கிடைக்கின்றது. இதை நாம் பழக்கப்படுத்திக் கொண்டால் நாம் எதனை எண்ணி இந்த உணவின் அணுவாக வளர்க்கின்றோமோ இதே உணவு அந்த அணுக்களுக்கு அந்த மகிழ்ச்சியூட்டும் அணைகளாக அது உணவு கிடைக்கின்றது. பன்னீரை போல தெளிந்த மனம் பெற வேண்டும், ஆக பாலை போல மனம் பெற வேண்டும் என்று என்னை பார்ப்பவருக்கெல்லாம் இதை போல கிடைக்க வேண்டும், இந்த ஆலயம் வருவதால் அந்த நிலையை பிறக்க வேண்டும், என் குடும்பம் முழுதும் அது பெற வேண்டும், நான் தொழில் செய்யும் இடங்களெல்லாம் இந்த நிலைகள் பெற வேண்டும், மலரை போல மனம் பெற வேண்டும், இந்த உண்மை உணர்த்தி மகிழ்ச்சியின் அருள் பெற வேண்டும், என் உடல் முழுதும் படர வேண்டும், மலரை போல மனமும் மகிழ்ந்து வாழும் நிலைகள் நான் பெற வேண்டும், என்னை பார்ப்பவருக்கெல்லாம் மகிழ்ச்சி நலரும் மலரை போல மனமும் பிறக்க பெற வேண்டும், அவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ந்து வாழும் நிலை பெற வேண்டும், இந்த ஆலயம் வருவதெல்லாம் இதை பெற வேண்டும். இதுதான் அங்கே வைத்திருக்கக்கூடிய பொருட்பலம் துவைதம், அங்கே வைத்திருக்கக்கூடிய சந்தனம் துவைதம், அங்க வைத்திருக்கக்கூடிய பால் துவைதம், இதையெல்லாம் நம் கண்ணால் அதனுடைய அறிவை தெரிந்து கொண்டவர்கள். ஆக நாம் என்ன வேண்டியது, கனி நாம் சுவையாக இருக்கின்றது, அதை நாம் அதை சுவைக்கும் போது ஆகா இனிமையாக இருக்கிறது என்று சொல்லுகின்றோம். ஆக நம் சொல்லின் தன்மை பிறருக்கின்ற இனிமை பெற வேண்டும், அவர் வாழ்வில் இனிமை பெற வேண்டும் என்று நமக்குள் பிறரை பகமையற்ற நிலையாக நம் உணர்வின் தன்மை பெற்று நான் பெற வேண்டும், நான் பார்ப்போருக்கும் நான் சொல்லுவோருக்கும் இந்த நிலைகள் பெற வேண்டும் என்று இதை நமக்கு உருக்கணிந்த நிலைகளை பெற வேண்டும் என்றிருக்கிறதான் செய்தார். அவை அனைத்தும் துவைதம். நாம் எண்ணத்தால் எண்ணும் போது அந்த உணர்வின் ஆற்றல் நமக்குள் பதிவு செய்தால் மீண்டும் இந்த நினைவை நமக்குள் அது அழகலாக வரும்போது அத்வைதம். நாம் நுகர்ந்து உணர்வின் தன்மை நாம் நுகரப்படும் போது அந்த உணர்ச்சிகள் நமக்குள் இயக்குகின்றது, உணர்வின் அளவாக மாறுகின்றது, மாற்றுகின்றது. ஆகவே அதன் மலம் நம் உடலாகின்றது. ஆகவே எந்த கோயிலுக்கு சென்றாலும் தயவு செய்து நீங்க யாருக்கா காசுக்கு காணிக்கு கொடுத்து போட்டு எனக்கு வரங்குடுவேன் கேட்பதற்கு பதில் நீங்கள் இதையெல்லாம் கேட்டால் இந்த உயிர் இதையெல்லாம் உணர்வின் அணுவாக மாறி இறையாகி இறைவனாகி உணர்வின் செயல் தெய்வமாகி உங்கள் எண்ணம் நினைவாகி அதன் மீண்டும் ஓடி செயலாக்கங்கள் குருவாக நல்ல வழி வரும். இதை செய்யுங்க. முதலே விநாயகரை வணங்கும் போதெல்லாம் அந்த மகிழ்ச்சியின் உணர்வை உங்களுக்குள் பதிவு செய்யுங்க. இந்த நினை கொண்டு உங்கள் வாழ்க்கை இதை செய்யுங்க. எப்போதும் எந்த நிமிடத்திலும் நம்மை சார்புடையோ உடலை விட்டு சென்றார் இப்போ உங்களுக்கு கொடுக்கும் இந்த சக்தியின் துணை கொண்டு அடுத்த கணம் பாசத்தால் கவர்ந்து விடாது. அவர் உணர்வின் வலுவரை செய்து விடார். வேலை மின் செல்வதை தடைப்படுத்தி விடார். அத்தகைய நிலைகள் அவரோடு பழகிய நிலைகள் அந்த மகிழ்ச்சியின் அசக்தி நான் தர வேண்டும். இந்த உடலை விட்டு சென்ற எங்கள் குலதெய்வமான அல்லது நண்பனோ மற்றவர்களோ அது இருப்பினும் இந்த நண்பனின் உயிரான அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைய வேண்டும். உடல் பெறும் உணர்வுகள் கரை வேண்டும் என்று ஒளிபெறும் சரீரம் பெற வேண்டும். ஆக தன் குடும்பத்தில் சார்ந்தோர் முதியோர் வழியை சென்றால் எங்கள் குலதெய்வமான உயிரான்மாக்கள் அந்த சப்தரிஷி மண்டலத்தில் இணைய வேண்டும். இந்த மனித வாழ்க்கையில் பட்ட துன்பங்கள் போகும். பேரின்பம் பெற்ற பெருவாள் வாழும் அந்த அருள் மகிழ்ச்சியின் அலுவட்டத்தில் இணையற்றும் உடல் பெறும் உணர்வுகள் கரையற்று மெய் ஒளியுடன் என்றும் ஒன்றி வாழ வேண்டும் என்று இந்த உணர்வை நான் செய்ய வேண்டும். இதான் நண்பருக்கு செய்வதும் நம்முடைய மூலாதைக்கு செய்வதும் தாய் தந்தைக்கு செய்வதும் நாம் செய்யும் இந்த கடமைகள்.